அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த குடும்ப ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி மோடு ஜெபம் செய்வோம். ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 236வது பாடலை நாம் பாடுவோம். இயேசுவை நம்பி பற்றிக்கொண்டே மாட்சிமையான மீட்பை பெற்றேன், தேவகுமார இரட்சை செய்தார், பாவியாமென்னை ஏற்று கொண்டார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீரொழி காலம் ஸ்தோஸ்தரிப்பேன், அன்பு பாராட்டி காப்பவரா எந்தனை தாங்கி பூரணமாய் இன்பமும் நீத்தம் ஊட்டுகிறார், இன்னும் நீங்காமல் பாதுகாப்பார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீரொழி காலம் ஸ்தோத்தரிப்பேன், மெய் சமாதானம் ரம்மியமோ தூய தேவாவி வல்லமயோ புண்ணிய நாதர் தந்து விட்டார், விண்ணிலும் சேர்ந்து வாழ செய்வார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீரொழி காலம் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். மீண்டுமாக இந்த குடும்ப ஆராதனைக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனையை அவர் ஆஸ்வதிப்பராக. தொடர்ந்து அவருடைய வேதங்களை குறித்து தியானிப்பதற்கும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரு. அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிற யாவரையும் ஆஸ்வதிப்பராக. இந்த நாளிலும் கூட சங்கீத புத்தகம் 122வது சங்கீதத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். 122வது சங்கீதம் முதலாவது நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவிப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை சோஸ்ததிப்பிற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனமாகிய நியாயஸ்தானங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம், சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தம் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் என்பதே இந்த சங்கீதமானது. தாவீதினாலே பாடப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இது மேலே பகுதியில் சொல்லப்பட்ட தாவீது பாடின ஆரோகோணா சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது ஆசாரிப்பு கூடாரத்திலே பாடப்படுகிற ஒரு ஒரு சங்கீதம். அது மட்டுமல்ல, இந்த ஆரோகோணா என்பது மேல் நோக்கி போவது, மேல் நோக்கி பாடக்கூடிய, மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு ராகமாக, ஒரு பாடலாக இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. மேல் நோக்கி என்பது எல்லா ஜனங்களும் மேல் நோக்கி இருக்கிற அந்த எருசலேமை நோக்கி போவது என்கிற ஒரு அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் இருக்கிறது. இது மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக சொல்லப்பட்ட ஒரு சங்கீதமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தாவீது தன் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு ஆலயத்துக்கு போனான் என்பதை குறித்து அதிகமாக இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. ஆலயத்தை குறித்தும் எருசலேம் நகரத்தை குறித்தும் அதிகமாக இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த சங்கீதமானது 9 வசனங்களை கொண்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இந்த 9 வசனங்களிலே 1, 2 ஒன்றாவது வசனம், 2வது வசனம் எருசலேம் நகரத்தை குறித்தும், எருசலேம் தேவன் வாசம் செய்கிறார் என்பதை குறித்தும் இந்த 2 சங்கீதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 3-5 வரைக்கும் நாம் பார்க்கும்போது நகரத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இந்த 3-5 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. 6-9 வரைக்கும் நாம் பார்க்கும்போது எருசலேம் சமாதானத்துக்காக, எருசலேம் ஆசீர்வாதத்திற்காக வேண்டிக் கொள்ளுகிற ஒரு வசனங்களாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக 3 பகுதிகளாக இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதமானது அதிகமாக ஆலயத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. நாம் வேதத்திலே பார்க்கும்போது இந்த சங்கீதம் இஸ்ரவேல் ஜனங்கள் பண்டிகை நாட்களிலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்கு வருவார்கள். யூதர்கள் வருஷத்திற்கு 3 பண்டிகைகளை முக்கியமான பண்டிகைகளாக ஆசாரிப்பார்கள். ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று தாவீது சொல்கிறார். அப்போது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், தாவீதினுடைய வாஞ்சை விசுவாசம் ஆலயத்தில் மீது இருக்கிறது என்று இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னால் பண்டிகை நாட்களிலே 3 முறை அவர்கள் ஆலயத்திற்கு பிரவேசிப்பார்கள். இது ஒரு கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன் 3 முறைனா எத்தனை, ஏன் அந்த 3 முறை அவர்கள் செல்ல வேண்டும், 3 முறை என்னென்ன நாட்களிலே அவர்கள் செல்ல வேண்டும் என்பதை நாம் பார்க்கணும். ஏன் சொன்னா, ஆலயத்துக்கு போக வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று என்று தாவீது சொல்கிறான். அப்போ நாம் சிந்தித்து பார்க்கும்போது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. உபாகம புத்தகம் 16:16 வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்திலே அவர்கள் சந்ததிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவார்கள். இது மோசையினுடைய ஒரு வார்த்தையாக உபாகம் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையின்படி அநேக ஜனங்கள் ஆலயத்திற்கு கண்டிப்பாக இந்த 3 முறை போவார்கள். அந்த அடிப்படையிலே ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், எருசலேம் உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று என்று தாவீது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் புத்திரர் தேவாலயத்தில் வந்து பண்டிகை நாட்களிலே கர்த்தரை ஆராதிக்கும் போது அவர்களுக்கு போஜனம் உண்டாகும் வண்ணமாய் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். நான் சிந்தித்து பார்க்கிறேன், எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து அவரை தொழுது கொள்ளும் போது கண்டிப்பாக ஆசீர்வாதம் இருக்கு என்பதை தாவீது விசுவாசித்து இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் பார்க்கும்போது எருசலேம் நகரம் முதலில் தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. கர்த்தர் எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் வாசம் பண்ணுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று ஜனங்கள் சொன்னபோது தாவீது மகிழ்ச்சியாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு ஒரு நிலையான ஒரு நகரமாக அந்த எருசலேம் நகரம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சொன்னால் யூதர்களுக்கு என்று சொந்தமான ஒரு இடம் இல்லை, சொந்தமாக ஒரு ஆலயம் இல்லை, சொந்தமாக தொழுது கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இல்லை. ஆனால் தாவீதின் காலத்திலே வேதம் சொல்லுது, 2 சாமுவேல் புத்தகம் 5:9 ஒரு தாவீது தன் நகரத்தை கட்டினான், அது தாவீது நகரம் என்று அழைக்கப்பட்டது. அதுதான் இன்றைக்கு இருக்கிற எருசலேம். நாம் வேதத்தில் பார்க்கும்போது தாவீது அநேக யுத்தங்களின் மத்தியிலே, அநேக பிரச்சனைகள் மத்தியிலே தாவீதின் வாசம் செய்த ஒரு கோட்டையாக அந்த எருசலேம் நகரம் இருந்தது. அந்த கோட்டை தாவீது வாசம் செய்கிற ஒரு இடமாக, தாவீதின் நகரமாக பிற்பாடு அது தேவனுடைய நகரமாக, தேவனுடைய சீயோனாக என்று நிறைய சொல்லிட்டே போகலாம். இது எல்லாமே தேவனுடைய ஆலயத்தினுடைய வெளிப்பாடாக சொல்லப்பட்டிருக்கு. தேவன் வாசம் செய்கிற ஒரு இடமாக அந்த எருசலேம் இருக்கிறது என்பதை தாவீது விசுவாசித்தான். அது மட்டுமல்ல, ஜனங்கள் என்னை அழைத்த போது நான் ஆலயத்திற்கு மகிழ்ச்சியோடு சென்றேன் என்று தாவீது சொல்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆலயத்திற்கு மகிழ்ச்சியோடு செல்கிறோமா என்பது மிக முக்கியமானது. ஏன்னா அவன் மகிழ்ச்சியோடு நான் இருந்தேன் என்று சொல்கிறான். இந்த உலகத்தில் அநேக மகிழ்ச்சிகள் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. ஆனால் இது எல்லா சந்தோஷத்தை விட ஆலயத்துக்கு போகிற சந்தோஷம் எனக்கு அதிகம் என்று அவன் சொல்கிறான். அது அப்போது இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆலயத்துக்கு போவதற்கு அதிகமாக நாம் பிரவேசிக்க வேண்டும். அதுதான் இங்கே வேதத்திலே சங்கீத சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எபிரேயர் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கூட ஆலயத்திற்கு போவதை குறித்து 10:25 சொல்லப்பட்டிருக்கு. ஆலயத்துக்கு போவதை குறித்து அதிகமாக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கு மத்தேயு புத்தகம் 6:33 சொல்லப்பட்டிருக்கு, 1வது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆலயத்தினுடைய முக்கியத்துவத்தை தாவீது உணர்ந்து கொண்டிருக்கிறான். ஆலயத்திலே எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது என்பதை தாவீது இந்த 1, 2, 3 அது சொல்லப்பட்டிருக்கு. அது 3வது வசனத்தை பார்க்கும்போது எருசலேம் இசைவிப்பான நகரமாக அது கட்டப்பட்டிருக்கு. அப்போ தாவீதை நம்ம பார்க்கும்போது அதிகமான இசைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அவன் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறான். தாவீது அநேக கிண்ணறங்கள் எல்லாம் வாசித்திருக்கிறான் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இப்போ இசைக்கும் தாவீதுக்கும் அதிக நெருக்கத்தோடு அவன் வாழ்ந்திருக்கிறான். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இசையும் ஒரு பகுதி என்பதை அவன் உணர்ந்திருக்கிறான். இசையின் மூலியமாக அதை வெளிப்படுத்தியிருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் இந்த சங்கீதமானது எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நான் பார்க்கும்போது 3-5 நான் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேம் நகரத்தின் மீது அதிகமான மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார்கள் என்று சொல்லி 3-5 நம்ம பார்க்கிறோம். ஏன் சொன்னால் அது தாவீதின் நகரம், சிங்காசனம், நாயசானம் வைக்கப்பட்டிருக்கிறது, தாவீதினுடைய ஜனங்களுடைய கோத்திரங்கள் என்று நாமும் தரிக்கப்பட்ட என் ஸ்தலம் என்று நிறைய இந்த 3-5 122வது சங்கீதத்திலே 3-5 இந்த அந்த நகரத்தினுடைய மகிமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நகரத்தின் மீது வைத்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ அதிகமாக அந்த நகரத்தை நேசித்தார்கள், எருசலேமை நேசித்தார்கள் என்பதை குறித்து இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நகரம் என்பது இன்றைக்கு ஒரு சபை. தாவீது சபையை நேசித்திருக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நகரத்தை நேசித்திருக்கிறான். நகரம் என்பது எருசலேம். அப்போது எருசலேமை அவர்கள் நேசித்திருக்கிறார்கள், தேவனுடைய ஆலயத்தை நேசித்திருக்கிறார்கள். அப்போது அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து அதை நேசித்திருக்கிறார்கள். அப்போது இன்றைக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டும். ஒரு ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தில் பாடப்பட்ட ஒரு சங்கீதமாக இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கைக்கு நாம் பார்க்கும்போது தாவீது எப்படி அந்த எருசலேமையும் எருசலேமில் உள்ள தேவாலயத்தையும் எப்படி நேசித்தானோ, அதே மாதிரி இன்றைக்கு நம் கூட இருக்கிற, நம் பகுதியில் இருக்கிற, நம்மோடு இருக்கிற அந்த ஆலயத்தை நாம் நேசிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா எபிரேயர் புத்தகத்தில் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் என்று எபிரேயர் 10:25 சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இன்றைக்கு நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சபையை நாம் எந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறோம் என்பது மிக முக்கியமானது. ஏன்னா சொல்லுவது ரொம்ப ஈஸி, நான் சபையை நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன் சொல்லுவது ரொம்ப ஈஸி. ஆனால் தாவீதை பார்க்கும்போது சொல்கிறது கிடையாது, நடைமுறை படித்திருக்கிறான். அப்போது அவருடைய நடைமுறை என்ன நாம் சிந்தித்து பார்ப்பேன். இப்போது அவன் சொல்கிறான், மகிழ்ச்சியாக நான் சென்றேன் என்று தாவீது சொல்கிறான். ஆனால் அவன் நடைமுறை வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்டது என்பதை குறித்து அவன் மீண்டும் பார்க்க சங்கீத புத்தகத்திலே அவன் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீத புத்தகம் 27வது அதிகாரம் 4வது வசனம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று தாவீது சொல்கிறார். நாம் சிந்தித்து பார்க்கணும், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுகிறேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் வாழ்நாள் முழுவதும் ஆலயத்திலே வாசம் செய்ய நான் விரும்புகிறேன் என்று தாவீது சொல்கிறார். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், தன் வாழ்நாள் முழுவதும் ஆலயத்திற்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை அவன் கொடுத்தான் என்பதற்கு ஒரு வெளிப்பாடாக இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் என் வாழ்நாள் முழுவதும் ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நான் நாடுகிறேன், அதுவே எனக்கு மகிழ்ச்சி தருகிறது, ஆலயத்தில் தங்கியிருந்து ஆராய்ச்சி செய்யும்படியும் நான் அதை விரும்புகிறேன் என்று நான் நம்புகிறான். ஏன் சொன்னால் கர்த்தர் யாரு, அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, அவருடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது, நித்திய ராஜ்யம் எப்படிப்பட்டது, எருசலேமுடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது, இது எல்லாமே நான் ஆராய்ச்சி செய்கிறேன் என்று தாவீது சொல்கிறான். அதுதான் இந்த 122 சங்கீதம் 3-5 வரைக்கும். இப்போ நகரத்தின் மீது எப்படிப்பட்ட நம்பிக்கையை தாவீது வைத்திருக்கிறான், அந்த ஜனங்கள் வைத்திருந்தார் என்பதை வெளிப்பாடாக இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக 6-9 வரைக்கும் நான் பார்க்கும்போது, 6-9 வரைக்கும் எருசலேமனுடைய சமாதானத்துக்காகவும் எருசலேமுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக ஒரு வேண்டுதலாக இந்த வார்த்தைகள் இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 6 வசனம் சொல்வது, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை சிநேகிக்கிறவர்கள் சுகித்திருப்பவர்களாக என்று தாவீது சொல்கிறார். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னா, நம்முடைய எருசலேம் என்பது இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு நாம் பார்க்கும்போது எருசலேம் என்பது இன்றைக்கு நம்முடைய சபை, சபைக்காக நாம் வேண்டிக் கொள்ளுகிறோமா? ஏன் சொன்னால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, சபை அநேக இடங்களிலே பூட்டப்பட்டிருக்கிறது, ஆராதனை சபையிலே நடைபெறவில்லை, சூழ்நிலைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த நம்முடைய சபைக்காக நாம் ஜெபிக்கிறோமா? ஏன்னா எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று தாவீது ஜெபிக்கிறான். அப்படின்னா ஒரு பிரச்சனை வரக்கூடாது, என் தேசத்திற்கு வரக்கூடாது, என்னுடைய தேவனுடைய ஆலயத்திற்கு வரக்கூடாது, ஜனங்களுக்கு வரக்கூடாது, எருசலேமுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று தாவீது ஜெபிக்கிறான். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார் என்று லூக்கா புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நான் சிந்தித்து பார்க்கணும், ஏன்? ஏன்னா வரப்போகிற ஆபத்தை குறித்து இயேசு முன்கூட்டி அறிந்து அந்த தேசத்திற்காக கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுது. ஏன்னா கிபி 70 அந்த ஆலயம் அழிக்கப்படும், மீண்டுமாக அழிக்கப்படும் என்று சொல்லி தேவன் ஏற்கனவே அதை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். அதற்காக அந்த தேசத்திற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். நாம் சிந்தித்து பார்க்கணும். அப்போது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கும்போது இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து சபைக்கு வந்திருக்கிறது. ஏன்னா ஆராதனை நடைபெறாதபடி சபைகள் இருக்கிறது என்ற சூழ்நிலை இந்த உலகத்தில் இருக்கிறது. தாவீது ஜெபித்தது போல வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அநேக இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையாக இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கு நாமும் நம்முடைய சபைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா, வேண்டிக் கொள்ளுகிறோமா? சபை திறக்கப்பட வேண்டும், சபையில் ஆராதனை நடைபெற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோமா? அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, வேதத்திலே பார்க்கும்போது கர்த்தருடைய ஆலயத்திற்காக அவன் ஜெபித்திருக்கிறான், எருசலேம் சமாதானத்துக்காக அவன் ஜெபித்திருக்கிறான், ஆலயத்துக்கு போவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி அவன் ஜெபித்திருக்கிறான். அடுத்ததாக அந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக அவன் ஜெபிக்கிறான் என்று வேதம் சொல்லுது. நாம் சிந்தித்து பார்ப்பேன், தேசத்தினுடைய ஆசீர்வாதம் மிக முக்கியமானது. ஏன் சொன்னால் ஆலயத்திற்கு சமாதானம் வேண்டும், என் தேசத்திற்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி தாவீது ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். அப்போது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் சிந்தித்து பார்க்க வேண்டும், தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், அனுகூலமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். தொடர்ந்து தாவீதை போல நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தாவீதை போல நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏன் சொன்னால் அவருடைய சமாதானம், அவருடைய கிருபை தொடர்ந்து நம்மை கை நடத்தும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். வேதத்தில் பார்க்கும்போது இந்த 122 சங்கீதம் மிக முக்கியமான ஒரு சங்கீதமாக, தாவீதுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. ஆலயத்தினுடைய மகிமையும் ஆலயத்திற்காக ஜெபித்த ஜபங்களையும் அவன் அதிகமாக அவன் வெளிப்படுத்தியிருக்கிறான் என்பதை குறித்து இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நாமும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே அதிகமாக தேவனுடைய ஆலயத்திற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து தொடர்ந்து அந்த ஆலயத்திற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருப்போம். அதுவே இந்த 122 சங்கீதம் விதமாக சொல்லப்பட்டிருக்கு. இது மேல் நோக்கி பாடக்கூடிய ஒரு பாடலாகும். அந்த அந்த அர்த்தத்தினுடைய அர்த்தம் அந்த பாடலுடைய அர்த்தமாவது எல்லா ஜனங்களும் மேலே இருக்கிற எருசலேமை நோக்கி வர வேண்டும் என்பதை குறித்து தாவீது மிக அழகாக இந்த 122 சங்கீதத்தை அவன் பாடியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளிலும் கூட இந்த 122 சங்கீதத்தை தியானிக்கும்படி தேவன் செய்த கிருபிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை வழிநடத்த தொடர்ந்து எருசலேம் என்கிற தேவாலயத்திற்காக, நம்முடைய தேவாலயத்திற்காக, நம்முடைய தேசத்திற்காக, சமாதானத்துக்காக தாவீது வேண்டிக் கொள்வது போல நாமும் வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் மீண்டுமாக இந்த ஆராதனைக்கு முடிவாக நாம் கர்த்தரை நோக்கி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜபம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்படியா அந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமை ராஜாவே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் தகப்பனே, அப்படியா நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படியா அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. விசேஷமாக இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிகிற வரைக்கும் நீர் வழிநடத்தின கிருபிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சமாதானத்தின் தேவனே, தாவீது ஜெபித்தது போல எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜாவே. மகிமை ராஜாவே, சபையிலே சமாதானம் இருக்க வேண்டும். மீண்டுமாக சபைகள் திறக்கப்பட வேண்டும். மீண்டுமாக சபையிலே நாங்கள் வந்து உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க நீ கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. சூத்திரம் தோத்திரம் 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 மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜாவே. அப்படியா நீரங்களை ஆசீர்வதியும் ராஜா. மகிமே ராஜாவே, சமாதானத்தின் தேவன், அப்படியா ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்மை ஆராதிக்க நீ செய்த கிருபிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இது எங்களுடைய சித்தமல்ல தகப்பனே, எல்லா சித்தத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தாவீது சொன்னது போல ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று தாவீது சொன்னது போல நாங்களும் ஆராதனைக்குள்ள கடந்து சொல்ல நீர் உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. சபைகளுக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தாவீது ஜெபித்தது போல எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னது போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்துக்காக ஜெபிங்கள் என்று சொன்னது போல நாங்களும் எங்கள் எருசலேம் ஆகிய எங்கள் ஆலயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. மீண்டுமாக ஆராதனை நடைபெற, ஆலயங்கள் திறக்கப்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. சமாதானத்தின் தேவனே, ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய சமாதானம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் தகப்பனே, அப்படியா நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உன்னுடைய பரிபூரமான சமாதானம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அதிசயமானவரே, நீர் அதிசயமாக வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயமானவரே, இதோ நீர் கலங்காது திகையாதே, நானும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்ல தகப்பன் நீதாமே எங்களோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் அதிசயமாக வழி நடத்த வேண்டும். ஆலோசனை கர்த்தராக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. சமாதானத்தின் தேவனே, உன்னுடைய பரிபூரமான சமாதானம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த கிருபையால் தொடர்ந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. விசேஷமாக ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுடைய பாவங்களை நீர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் தகப்பனே, அப்படியா ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய சமாதானம், உம்முடைய பரிபூரமான ஆசீர்வாதம் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீரே ஆசீர்வதி, நீரே பலப்படுத்தும் ராஜா. உடைய பரிபூரமான ஆசீர்வாதம், பரிபூரமான கிருபையும் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் ஆசீர்வதியும் ராஜா. நீரே பலப்படுத்தும், 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 பலப்படுத்தும். அல்லேலூயா. ஆசோத்ர தோத்ர 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 அதிசயமானவரே, 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 நீரங்களை ஆசீர்வதியும், நீரங்களை ஆசீர்வதியும், நீரங்களை ஆசீர்வதியும் ராஜா. நீரை பலப்படுத்தும், 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 பலப்படுத்தும் ராஜா. இந்த நோக்கத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிற தகப்பனே, அப்படியா அந்த நோக்கங்களை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அப்படியா வயதானவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய பலவீனங்கள் எடுத்து போடும், அவர்களை பலப்படுத்தும். அப்படியா அவருடைய ஆயுசு நாட்களை நீ கூட்டித்தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியா வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வேதம் சொல்லுது வாலிப பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அதிசயமானவரே, நீர் கிருபையாயிரும். வாலிப பிள்ளைகளை உம்முடைய ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியாக குடும்ப தலைவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை பலப்படுத்தும். அவர்களை கைவிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. 30, 60 ஆகும், 60, 100 ஆகும், பலன் தரக்கூடிய காரியங்களை அவர்கள் செய்ய நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியாக சிறு பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாணத்தினாலும் உடைய புத்தினாலும் அந்த பிள்ளைகள் வளர நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய நீதியின் பாதையை விட்டு அவர்கள் விலகி செல்லாதபடி நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தில் இயேசுவைப் போல பாவத்தை விட்டு விலகி ஓடக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அதிசயமானவரே, அப்படியா அந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அதிசயமானவரே, இந்த நாளிலும் கூட நாராதனை கேட்டுக்கொண்டிருக்கிற, நாராதனைக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அனாதி கதவுகளே உழருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மகிமை ராஜா உட்பிரவேசிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனே, அனாதி கதவுகளாக இருக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த மகிமேன் ராஜா எங்கள் வீடுகளிலே பிரவேசிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தலைகளை உயருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. உமை தேடுகிற, உமை ஆராதிக்கிற பிள்ளைகளாக அவர்கள் மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இருதயத்தை மாற்றி போடக்கூடிய தேவனே, அப்படியா எங்கள் இருதயங்களை நீ மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பாவத்தை விட்டு விலகி ஓடக்கூடிய பிள்ளைகளாக நீ மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உடைய வல்லமையான கரம் எங்களை வழிநடத்த வேண்டும். உடைய அதிசயமான கரம் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீரே ஆசி, நீரே மகிமைப்படுத்தும். உடைய பரிபூரமான ஆசீர்வாதம் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உடைய வல்லமை இறங்கட்டும். நீர் பலப்படுத்தும், நீர் பலப்படுத்தும், நீர் பலப்படுத்தும் ராஜா. நீரே பலவீனங்கள் எடுத்து போடும். ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கும். சபையில் ஒவ்வொருவரையும் பிள்ளைகளும் கரத்தில் ஒப்படைக்கும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கும். நீர் எடுத்து பயன்படுத்தும் ராஜா. ஊழியத்துக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் நீக்கி போடும். குடும்பத்தின் தேவைகளை நீ சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. என்ன வேண்டும் என்பதை நீ அறிந்திருக்கிற தகப்பனே, அப்படியா எங்கள் தேவைகளை, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளையும் நீ சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் நீ நீக்கி போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உடைய பரிபூரமான சமாதானம் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக தாவீது சொன்னது போல, இது சமாதானத்துக்காக எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பிரிவினைகள் வராதபடி, பிரிவினைக்கு இடம் கொடுக்காதபடி, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொன்னது போல், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற வல்லமை உள்ள கரம் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், அப்படியா நீர் எங்களை ஆசீர்வதி. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே நீ மேக சம்பவமாகும், அக்னி சம்பவமாக இருந்து வழிநடத்தின தேவனே, அப்படியா ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய மேக சம்பவம், உம்முடைய அக்னி சம்பவமாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் ஆசீர்வதியும் ராஜா. நீரே பலப்படுத்தும், பலப்படுத்தும், பலப்படுத்தும் ராஜா. அலுலியோ 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 அவியானவரே, 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 பலப்படுத்தும், 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 பலப்படுத்தும் ராஜா. பலவீனங்கள் எடுத்து போடும், பலவீனங்கள் எடுத்து போடும் ராஜா. மகிமே ராஜாவே, மகிமே ராஜாவே, உம்முடைய கரம் இறங்கட்டும், உம்முடைய கரம் இறங்கட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீரங்களை ஆசீர்வதி, நீரங்களை பலப்படுத்து ராஜா. உம்முடைய கிருபை இறங்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உம்முடைய பரிபூரமான ஆசீர்வாதம் எங்கள் மத்தியில் இறக்கட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீரே ஆசீர்வதி, தடைகளை நீக்கி போடும். அதிசயமானவரே, எங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்குகிற தேவன் தகப்பனே, அப்படியா எங்கள் பாவ குற்றங்களை நீர் மன்னியும் ராஜா. எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எதற்காக நாங்கள் ஜெயண்டிக் கொள்ளுகிறோம் என்பதை அறிந்திருக்கிற தகப்பனே, அப்படியா அந்த தேவைகளை நீர் மட்டுமே சந்திக்க முடியும் என்று இந்த நாளிலும் கூட நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியா எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் நீ நீக்கி போடும். விசேஷமாக இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ ராசிக்கும். எந்த நோக்கத்திற்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிக்கிறார்கள் என்பதை நீ அறிந்திருக்கிற தகப்பனே. நான் வேதம் சொல்லுது, கர்த்தர் முகத்தை அல்ல இருதயத்தை பார்க்கக்கூடிய தேவன் என்று வேதம் சொல்லுகிறார். எங்கள் இருதயத்தை சோதித்தறிகிற தேவனை, எங்கள் நோக்கங்களை நீ சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கும். தொடர்ந்து வழி நடத்தும். உங்களுடைய கிருபை எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமென். இதுமாக கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சொல்லலாம். பரமண்டலங்களுக்கு இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன்.